ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 27, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த எல்லையற்ற பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. எனவே புதிய உலகிற்கு செல்லும் பொருட்டு நீங்கள் தூய்மையாக வேண்டும். கேள்வி: மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட கடவுளை பற்றிய எந்த அற்புதமான விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள்? பதில்: ஆத்மா ஓர் ஒளி புள்ளியாக இருப்பதை போன்று பரமாத்மாவும் மிகவும் சூட்சுமமான ஒளி புள்ளி என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இந்த அற்புதமான விஷயங்கள் மனிதர்களின் புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்டவை. குழந்தைகளாகிய உங்களில் சிலரும் கூட இதை பற்றி குழப்பமடைகிறார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, குழப்பமடையாதீர்கள். உங்களால் அவரை அவருடைய சின்னம் சிறிய ரூபத்தில் நினைவு செய்ய இயலாது விட்டால் அவரை ஒரு பெரிய ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். ஆனால் நிச்சயமாக அவரை நினைவு செய்யுங்கள். பாடல்: ஓ இரவு பயணியே, களைப்படையாதீர், விடியல் வெகு தொலைவில் இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்க வேண்டும். இது வேறு எங்கும் விளங்கப்படுத்தப்படுவதில்லை. நீங்கள் ஆத்ம உணர்வில் அமர வேண்டும் என சாதுக்கள் அல்லது புனிதர்களில் எவரும் கூறுவதில்லை. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இதனை கூறுகின்றார். இதனை எவ்வாறு கூறுவது என்று வேறு எவரும் அறிய மாட்டார்கள். வேறு எவராலும் உங்களுக்கு இந்த வழிமுறையை காண்பிக்க முடியாது. நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். சில சமயங்களில் ஆத்மா ஒரு சட்ட நிபுணர் ஆகின்றார். சில சமயங்களில் ஒரு வைத்தியராக ஆகின்றார். இப்பொழுது ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். பின்னர் அவர்கள் தூய்மையானவர்கள் ஆகுவார்கள். ஆத்மா இந்த ஞானத்தை கிரகிக்கின்றார். அசரீரியான தந்தையே ஞானக்கடல். ஆகவே அவர் நிச்சயமாக வந்து இந்த ஞானத்தை பேசுகின்றார். அவரே தூய்மையாக்குபவர். ஆதலால் அவர் நிச்சயமாக வந்து உங்களை தூய்மையாக்குகின்றார். அவரே பரம், அதாவது பரமாத்மாவாகிய பரம தந்தை. நான் ஞானம் நிறைந்தவராகிய பரம் உங்கள் தந்தையாவேன். எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் கிடையாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். ஷரீர உணர்வு எதனையும் கொண்டிருக்க வேண்டாம். பேசுபவர் கேட்பவர்கள் இரு சாராரும் ஆத்ம உணர்வில் இருக்கின்ற வேறு எந்த இடமும் கிடையாது. தந்தை அசரீரியானவர். அவர் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். மற்ற மனிதர்கள் அனைவரும் ஷரீர உணர்வுடையவர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தார்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அவர்களும் தங்கள் சரீரங்களை பற்றி அறிந்திருக்கிறார்கள். பரமாத்மாவாகிய பரமதந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அதனை கிரகிக்க வேண்டும். அவர் மாத்திரமே ஆத்மாக்களான உங்களுக்கு தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கான வழியை காண்பிக்கின்றார். இது இப்பொழுது முழு உலகினதும் வீழ்ச்சியாகும். அவர் அதனை எழுச்சியடைய செய்வதற்கு வந்துவிட்டார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். வீழ்ச்சி என்றால் விநாசமும், எழுச்சி என்றால் ஆக்கமும் ஆகும். ஸ்தாபனையும் விநாசமும். எதன் ஸ்தாபனை? சொர்க்கமாகிய புதிய உலகின் ஸ்தாபனை. பின்னர் நரகமாகிய பழைய உலகின் விநாசம் உள்ளது. விநாசமும் ஆக்கமும். கலியுகம் பழைய உலகமாகும். அது நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். இந்த பெரிய மகாபாரத யுத்தமே விநாசத்தின் அறிகுறியாகும். மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் அவர்கள் மகாபாரத யுத்தத்தை விவரித்துள்ளார்கள். பிரம்மாவின் மூலமாக தந்தை ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். அவர் நிச்சயமாக புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். இது எல்லையற்ற விநாசமும் எல்லையற்ற ஸ்தாபனையும் ஆகும். ஒரு தந்தை மாத்திரமே தனது குழந்தைகளுக்காக ஒரு புதிய வீட்டை கட்டுவார். பின்னர் அவர் நிச்சயமாக பழையதை அழியச் செய்வார். பாபா புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களை தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானமாக்குவதற்காக அவர் உங்களை தயார் செய்கின்றார். மகாபாரத யுத்தம் விநாசத்திற்கு மிகவும் பிரபல்யமானது. இது அந்த அதே நேரம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மகாபாரத யுத்தத்தின் பொழுது இருந்த அதே நட்சத்திரங்களே இப்பொழுது மீண்டும் ஒன்றாக வந்துள்ளன. ஏனியின் படத்தில் எழுதப்பட்டுள்ளது. பாரதத்தின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றிய வியக்க வைக்கும் கதை. இந்த வரியில் ஒவ்வொரு கல்பமும் என்னும் வார்த்தைகளும் சேர்க்கப்பட வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை மனிதர்கள் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். இது உங்கள் புத்தியில் உள்ளது. மனிதர்களின் புத்தி முழுமையாகவே கேத்ரேஜ் பூட்டுகளால் பூட்டப்பட்டுள்ளது. மனிதர்கள் இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கு ஆத்மாக்கள் சரீரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையும் அத்துடன் இந்த நாடகத்தின் படைப்பவரையும் இயக்குனரையும் பிரதான நடிகர்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழு நாடகத்திலும் யார் யார் உள்ளார்கள் என்பதன் நாடகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து இந்த ஞானம் அனைத்தையும் பெறுகின்றீர்கள். எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பது ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. லௌகீக விஷயங்களின் ஞானம் தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக ஞானம் கியான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களின் புத்திகளில் பதிய வைக்கப்படுகின்றன. 84 பிறவிகளின் இந்த நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப இருக்கின்றோம். எவ்வாறாயினும் தூய்மையற்ற மனிதர்களால் வீடு திரும்ப முடியாது. இல்லாதுவிட்டால் மக்கள் ஏன் பல யாத்திரைகள் சென்று அதிகளவு தபஸ்யா ஜபித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும்? அவர்கள் தூய்மையாகுவதற்கு கங்கையில் நீராட செல்கிறார்கள். ஆனால் அதன் மூலமாக எவராலும் தூய்மையாக முடியாது. இதனாலேயே எவராலும் வீடு திரும்ப முடியாதுள்ளது. இன்னார் இன்னார் அப்பாலுள்ள தாமமான நிர்வாணத்திற்கு சென்றார் அல்லது அவர்கள் ஒளியில் கலந்தார்கள் என்று பல பொய்களை அவர்கள் கூறுகிறார்கள். எவராலும் வீடு திரும்ப முடியாது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நடிகர்கள் அனைவரும் இங்கேயே உள்ளார்கள். இப்பொழுது நாடகம் முடிவுக்கு வருகிறது. ஆகவே அனைவரும் மேடையில் உள்ளார்கள். இப்பொழுது அனைவரும் இங்கேயே பிரசன்னமாகி உள்ளார்கள். பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் போன்றோர் எங்கே உள்ளார்கள் என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள். இந்நேரத்தில் மேலிருந்து வந்துள்ள ஆத்மாக்கள் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முன்னைய கல்பத்திலும் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகினீர்கள். தந்தை மாத்திரமே வந்து ஸ்தாபனையையும் விநாசத்தையும் தூண்டுகின்றார். இந்த ஞானம் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குவதற்கானது என கூறப்பட்டுள்ளது. எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தாபனையை மேற்கொள்வதில்லை. தந்தையே படைப்பவர். தந்தையே வந்து விளங்கப்படுத்துகின்றார். உலகம் தூய்மையற்ற உள்ள பொழுதே அனைவரும் என்னை அழைக்கின்றார்கள். நான் இல்லாததில் இருந்து அந்த புதிய உலகை படைக்கின்றேன் என்பதல்ல. அவர்கள் மொத்த பிரளயம் நடைபெறுவதை காட்டுகிறார்கள். அவை அனைத்தும் தவறானது. மக்கள் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆகவே அவர் நிச்சயமாக தூய்மையற்ற உலகினுள் வருகின்றார். தந்தை வந்து உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் பூமியின் காட்சி ஒன்றை கொடுக்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் கடலில் அரசமிலையில் மிதந்து வந்ததாக அவர்கள் காண்பிக்கிறார்கள். அது சரியானது. ஸ்ரீகிருஷ்ணரே முதலில் புதிய உலகினுள் வருகின்றார். அவர் கடலினுள் வருவதில்லை, ஆனால் கர்ப்பப்பையாகிய மாளிகையினுள் வருகின்றார். அவர் தன்னுடைய பெருவிரலை சுவைத்தபடி கர்ப்பப்பையாகிய மாளிகையில் பெரும் சௌகரியத்தில் இருக்கின்றார். சத்யுகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவரும் கர்ப்பப்பையாகிய மாளிகையில் இருக்கிறார்கள். கர்ப்பப்பையாகிய மாளிகை என்னும் விஷயத்தையே அவர்கள் கடலில் ஓர் அரசமிலையில் மிதப்பதாக சித்தரித்துள்ளார்கள். அந்த விஷயங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு அந்த சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இங்கு கர்ப்பப்பையாகிய சிறையில் இருக்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் கூறுகிறீர்கள், என்னை வெளியே செல்ல அனுமதியுங்கள், நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். எவ்வாறாயினும் ராவணனின் உலகில் பாவமே உள்ளது. நீங்கள் பின்னர் மீண்டும் ஒரு முறை பாவம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு சிறை கைதிகள் ஆகின்றீர்கள். திருடர்கள் சிறை கைதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் வெளியே வந்ததும் மீண்டும் திருடி மீண்டும் சிறைக்கு செல்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் சிறை பறவைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது ராவண ராஜ்யம் என தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். இந்த விஷயங்கள் இங்கு இருப்பதில்லை, அது ராமராஜ்யம். அங்கு கர்ப்பப்பையாகிய சிறையோ அல்லது மற்ற சிறையோ இருப்பதில்லை. இங்கு மக்கள் பலரும் சிறையில் இருக்கிறார்கள். கர்ப்பப்பையாகிய சிறையும் மற்றொரு சிறையும் உள்ளது. ஆகவே இது இரட்டை சிறையாகும். இது இப்பொழுது கலியுக இறுதியாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆக்கத்தை மேற்கொள்கின்றீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் தொடர்ந்தும் எழுச்சியும் வீழ்ச்சியும் இருக்கின்றன. உலகின் எழுச்சியும் வீழ்ச்சியும் உள்ளன. இதில் பாரதத்திற்கே பிரதான பாகம் உள்ளது. அவர்கள் தொடர்ந்தும் பாடுகிறார்கள். ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள். ஆகவே இதற்கான கணக்கீடு இருக்க வேண்டும். எந்த ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள்? தேவ தர்மத்திற்குரிய ஆத்மாக்களே முதலில் தங்களின் பாகங்களை நடிப்பதற்கு வருகிறார்கள். அந்த தேவர்கள் இப்பொழுது இல்லை. வாழ்ந்து ஆட்சி செய்தவர்களின் அடையாளங்களும் படங்களும் உள்ளன. ராஜ்யங்கள் முடிவடைந்து விட்டன. ஸ்வர்க்கம் முடிவுக்கு வரும்பொழுது அது நரகமாகிறது. பின்னர் நரகம் முடிவடையும் பொழுது அது ஸ்வர்க்கமாகிறது. புதிய உலகின் ஆக்கமும் நரகத்தின் விநாசமும் உள்ளன. ஆக்கத்திற்கு குழந்தைகளாகி நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். நீங்களே அங்கு வசிக்கப் போகின்றவர்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் தெய்வீக குணங்களையுடைய தேவர்களாக வேண்டும். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு நீண்ட காலம் எடுக்கவில்லை என்பது நினைவு கூறப்படுகிறது. இப்பொழுது மனிதர்கள் மிகவும் தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள். கடவுள் பேசுகின்றார், வீட்டில் வாழும் பொழுதும் ஒரு தாமரையை போன்று வாழுங்கள். இது மரண பூமியில் உங்கள் இறுதி பிறவியாகும். ஆகவே தூய்மையாகுங்கள். இதனை மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். மரண பூமியில் இந்த இறுதி பிறவியில் நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம். தந்தை கூறுகின்றார், இந்த விகாரங்களை வெற்றி கொள்வதனால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை கேட்டு பின்னர் இப்பழைய உலகின் விநாசம் முன்னிலையில் உள்ளதை மற்றோருக்கும் விளங்கப்படுத்துகின்றீர்கள். இது அதே மகாபாரத யுத்தமாகும். காமமே கொடிய எதிரி. இதனாலேயே நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மை ஆகின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இப்பழைய உலகம் நிச்சயமாக அழியப் போகிறது. அதற்கு முன்னர் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். விநாசம் நடைபெறும் பொழுது அத்தகைய விரக்தி கூக்குரல்கள் கேட்கும், கேட்கவும் வேண்டாம். மரணங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும். உங்களால் அவற்றை பார்க்க கூட இயலாதிருக்கும். ஒருவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்படும் பொழுது அங்கு பலவீனமானவர்களால் நிற்கவும் முடியாது. அவர்கள் மயக்கமடைந்து விடுவார்கள். இதனாலேயே குடும்பங்கள் அங்கு செல்வதை வைத்தியர்கள் அனுமதிப்பதில்லை. இது அத்தகையதோர் பெரிய சத்திர சிகிச்சையாக இருக்கப் போகிறது. அவர்கள் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் கொள்வார்கள். இந்த தீய உலகம் முட்காடாகும். சத்திய யுகம் மலர் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. தேவர்களே உயிர் வாழும் மலர்கள். பாகிஸ்டில், அதாவது ஸ்வர்க்கத்தில் மலர் தோட்டம் இருக்கிறது என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள். அவர்கள் கேள்விப்பட்டவை அனைத்தையும் கூறுகிறார்கள். அவர்கள் அல்லாவின் மலர் தோட்டத்தை பற்றியும் பேசுகிறார்கள். அவர்கள் டிரான்ஸிலும் மலர் தோட்டத்தை பார்த்து அல்லாஹ் தங்கள் கரத்தில் ஒரு மலரை வைத்ததாக எண்ணுகிறார்கள். அவர்கள் கடவுளின் மலர் தோட்டத்தை பற்றி கற்பனை செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் காட்சிகளை பெறுவதற்காக பக்தி செய்கிறார்கள். அவர்கள் ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அது அவர் சர்வ வியாபி என்று அர்த்தப்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள். கடந்த காலத்தில் நடைபெற்றவை அனைத்தும் மீண்டும் நடைபெறும். குழந்தைகள் என்ன ஆடைகளில் வந்துள்ளார்களோ அவர்கள் ஒரு கல்பத்தின் பின்னர் மீண்டும் அதே ஆடைகளில் இங்கு வருவார்கள். சிலர் நாடகத்தை மிகவும் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஒருவர் பாபாவை சந்திக்க வரும்பொழுது பாபா அந்நபரை பற்றி கேட்கின்றார், நீங்கள் இங்கு முன்னர் எப்பொழுதாவது வந்திருக்கின்றீர்களா? அவர் கூறுவார், ஆமாம் பாபா, நான் உங்களை முன்னைய கல்பத்திலும் சந்தித்தேன். நான் என்னுடைய ஆஸ்தியை உங்களிடமிருந்து பெறுவதற்கு வந்தேன். பாபா கேட்கின்றார், நீங்கள் என்ன அந்தஸ்தை பெற்றுக் கொண்டீர்கள்? நீங்கள் மம்மாவையும் பாபாவையும் பற்றி பேசுவதால் நிச்சயமாக அவர்களின் வம்சத்தினுள் வருவீர்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறும்படியான அத்தகைய முயற்சியை செய்யுங்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்திகளில் உள்ளன. உண்மையிலேயே யுத்தம் நடைபெற உள்ளது. நரகம் அழிக்கப்பட வேண்டும். உங்களிடம் முதற்தரமான படங்கள் உள்ளன. நீங்கள் இரு பூகோளங்களுடன் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணரின் இப்படத்தை அச்சிட வேண்டும். இது மிகவும் தெளிவானது. சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும் பொழுது அவர் நரகத்தை அப்பால் உதைக்கின்றார். நீங்களும் சொர்க்கத்தை பார்த்தவாறே இருக்கின்றீர்கள். இது முழுமையாகவே மிக சரியானது. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை அறிவீர்கள். ஆகவே நீங்கள் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பழைய உலகை மறக்க வேண்டும். இது எல்லையற்ற விருப்பமின்மை என்று அழைக்கப்படுகிறது. நாங்கள் பழைய உலகை விட்டு நீங்கி பாபாவிடம் செல்கின்றோம். நினைவு யாத்திரையின் மூலம் மாத்திரமே நாங்கள் அங்கு செல்வோம். நினைவே பிரதான விஷயம். அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தந்தை வந்து உங்களுக்கு சரியாக கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவு கலப்படமற்றதும் அர்த்தமுள்ளதும் ஆகும். ஷிவ் பாபா ஒரு புள்ளியே என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை ஒரு புள்ளியான ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். அத்துடன் தந்தையையும் ஒரு புள்ளியாக கருதுங்கள். ஏதாவது புதியதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதனை மறக்கின்றீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். சரி, நினைவு செய்வதற்கு புள்ளி மிகவும் சிறியது என்றால் உங்கள் வீடு மிக பெரியது. ஆகையால் உங்கள் வீட்டை நினைவு செய்யுங்கள். பாபாவும் அங்கேயே வசிக்கின்றார். நீங்களும் நானும் பாபா வசிக்கும் இடத்திற்கு செல்வோம். உங்களால் ஒரு புள்ளியை நினைவு செய்ய இயலாதுவிட்டால் அப்பொழுது குறைந்தபட்சம் உங்களால் வீட்டையாவது நினைவு செய்ய முடியும். அதுவே அமைதி தாமமும் மற்றொன்று சந்தோஷ தாமமும் ஆகும். இது துன்ப தாமமாகும். இப்பொழுது உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நீங்கள் கற்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்வீர்கள். நீங்களே தந்தையின் குழந்தைகள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஸ்வர்க ராஜ்யத்தை விரும்புவீர்கள். ஷிவ் பாபா முன்னைய கல்பத்திலும் வந்து உங்களுக்கு ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுத்தார். நீங்கள் இப்பொழுது அதனை மறந்துவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், அதனை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் மீண்டும் ஒரு முறை வந்துவிட்டேன். நீங்கள் பல முறை ராஜ்யத்தை பெற்று இழந்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை எண்ணற்ற முறை பெற்றுள்ளீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அத்தகையதோர் தந்தையை நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள்? மாயையின் புயல்களுடனான பல யுத்தங்கள் உள்ளன. இதனாலேயே மாயை உங்களை ஒரு புறத்திலிருந்து இழுப்பதாகவும் கடவுள் உங்களை மறுபுறத்திலிருந்து இழுப்பதாகவும் ஒரு நாடகம் காண்பிக்கின்றது. இந்த ஞானத்தில் தடைகள் இல்லை, ஆனால் நினைவில் தடைகள் உள்ளன. இதற்கு முயற்சி தேவையாகும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது மகாரதிகள் ஆகுங்கள். இப்பழைய உலகம் தீயில் இடப்பட உள்ளது. பழைய உலகம் முழுவதுமே இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட உள்ளது. ஆகவே மகாவீரர்கள் ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆட்டி அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெற வேண்டும். எத்தனை புயல்கள் வந்தாலும் மாயையினால் எதனையும் செய்ய முடியாத அத்தகையதோர் வழியில் உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது நீங்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ள பொழுது இறுதியில் உங்கள் ஸ்திதியாக இருக்கும். ஒரு பாடசாலையில் இறுதியில் பரீட்சைகள் நடைபெறும். உங்கள் மாலையும் இறுதியில் கோர்க்கப்படும். நீங்கள் பல காட்சிகளை காண்பீர்கள். இன்னார் இன்னார் இவ்வாறு ஆகுவார், இன்னார் இன்னார் இவ்வாறு ஆகுவார், இவர் ஒரு பணிப்பெண் போன்று ஆகுவார், அனைத்தும் காண்பிக்கப்படும். இறுதி காலத்தில் உங்களால் எதனையும் செய்ய முடியாதிருக்கும், மனம் வருந்துதல் இருக்கும். நான் என்ன செய்துவிட்டேன், நான் ஏன் ஸ்ரீமத்தை பின்பற்றவில்லை? எவ்வாறாயினும் அந்நேரத்தில் உங்களால் எதனையும் செய்ய முடியாதிருக்கும். பலர் அவ்விதமாக வருந்துகிறார்கள், மக்கள் மற்றோரை கொள்கின்றார்கள், பின்னர் மனம் வருந்துகிறார்கள். எவ்வாறாயினும் கொலை நடைபெற்றது, அப்பொழுது என்ன செய்ய முடியும்? இதனாலேயே தந்தை கூறுகின்றார், கவனக்குறைவாக இருக்காதீர்கள், தொடர்ந்தும் உங்கள் சொந்த முயற்சியை செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார், ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. 84 பிறவிகளின் நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகவே ஆத்ம உணர்விலிருந்து தூய்மையாகுங்கள். ஷரீர உணர்வு அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். 2. உங்களை ஒரு புள்ளியான ஆத்மாவாக கருதி உங்கள் மனதில் உண்மையான அர்த்தத்துடன் ஒரு புள்ளியான தந்தையின் கலப்படமற்ற நினைவில் நிலைத்திருங்கள். ஒரு மகாவீரராகி உங்கள் ஸ்திதியை ஆட்டி அசைக்க முடியாததாக ஆக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் வீணான ஒழுக்கு என்பதையும் நிறுத்துவதன் மூலம் குறைந்த அளவு செலவில் அதிக அளவு மகிமைப்படுத்துதலை ஏற்படுத்துவதுடன் சக்தி வாய்ந்தவர் ஆகுவீர்களாக. நீங்கள் சங்கம யுகத்தில் பாப்தாதாவிடமிருந்து பெற்ற பொக்கிஷங்கள் அனைத்தையும் வீணாகி போவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அனைத்தையும் நீங்கள் குறைந்த அளவு செலவில் அதிக அளவு மகிமையை ஏற்படுத்த முடியும். வீணாகி போவதிலிருந்து எதையும் பாதுகாத்தல் என்றால் சக்தி வாய்ந்தவர் ஆகுதல் என்று அர்த்தம். எங்கே சக்தி உள்ளதோ அங்கே வீணாகி போகுதல் இருப்பது சாத்தியமல்ல. ஏதாவது வீணான ஒழுகுதல் இருக்குமாயின் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் உங்களால் சக்தி வாய்ந்தவர் ஆக முடியாது. இதனாலேயே நீங்கள் ஒழுகுதல் ஏதாவது இருக்கிறதா என சோதித்து அதை நிறுத்த வேண்டும். அதன் பின்னர் வீணானவற்றிலிருந்து நீங்கள் சக்தி வாய்ந்தவர் ஆகுவீர்கள். ஸ்லோகம். வீட்டில் உங்களுடைய குடும்பத்துடன் வாழும் பொழுதும் சம்பூர்ணமான தூய்மையாக இருப்பதே ஒரு யோகி மற்றும் ஞானி ஆத்மாவின் சவாலாகும். அவ்யக்த இஷாரா. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக ஆகுங்கள். இறை ஞானத்தின் புதுமை தூய்மையாகும். பஞ்சு நெருப்புடன் வாழ்ந்தாலும் அது தீ பற்றாது என்று நீங்கள் ஆன்மீக போதையுடன் கூறுகின்றீர்கள். உங்களின் சொற்பொழிவுகளிலும் தூய்மை இல்லாமல் உங்களால் யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்கள் ஆக முடியாது என்று கூறுகிறீர்கள். எனவே இப்பொழுது இந்த சவாலை நடைமுறைப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.